அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குபவர் முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் அங்கு தேர்தல் தொடர்பான வன்முறை நிகழலாம் என அமெரிக்கா தன் குடிமக்களுக்கு கூறியிருப்பது குறித்து செய்தி. 3 இன மக்கள் வாழும் கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஒரு பெட்டகம்.
இப்ப போட்டுக்காக மட்டும் கும்பிடுறாங்க, தங்களுக்கு பதவி ஆசை. இந்த பதவி ஆசைக்காக நாங்க போட் போட மாட்டோம். மக்களுக்கு என்னண்டு போடுற மக்கள் இருந்தா நீங்க இப்ப தாரீங்க, நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க எங்களுக்கு சொல்லுங்க.
எஞ்சி நடக்கிற தேர்தல் எதிரி பிரச்சனையான தேர்தல் கலைச்சாலை அடிப்பான உழைக்கிங்க.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று கூறிக்கொள்ளும் குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் தமது பிள்ளைகளை கொண்டு செல்ல முயற்சித்ததாக கூறப்படும் 2 குடும்பங்களின் வயது வந்த உறுப்பினர்களுக்கு மின்னணு கண்காணிப்பு பட்டியலை அணிவிக்குமாறு பிரிட்டிஷ் நீதிமன்றம் கூறியிருப்பது குறித்த செய்தி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆஷஸ் கிரிக்கெட் தொடரை இங்கிலாந்து வெற்றி பெற்றிருப்பது குறித்த செய்தி. பிபிசி தமிழோசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் ஆகியவையும் இடம்பெறுகின்றன.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். யூத தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் சிலரால் மேற்கு கரையில் வீடு தீக்கிரைக்கப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்த சாத் டவாஹி ஷேக் என்ற பாலஸ்தீனரின் இறுதிச் சடங்குகளில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் இந்த தீவைப்பு சம்பவம் நடத்தப்பட்ட போது அவருடைய 1.5 வயது பாலகன் தீயில் கருகி உயிரிழந்தான். டவாப் ஷேயும் மனைவியும் 4 வயது மகனும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். உடல் முழுவதும் எரியுண்ட நிலையில் லவாப் ஷேயும் பின்னர் உயிரிழந்தார். மனைவியும் மற்ற மகனும் மிக மோசமான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேல் பிரதமர் பெனாமின் நெட்டன்யாகு உறுதி வழங்கியிருக்கிறார். ஆனாலும் இன்றுவரை எவருமே இன்னும் கைது செய்யப்படவில்லை. இஸ்ரேலோடு நேரடி மோதல் ஒன்றுக்கு தயாராகும்படி ஹமாஸ் தன்னுடைய ஆதரவாளர்களை கேட்டிருக்கிறது. மாலியில் பலர் கொல்லப்பட காரணமான பணைய நாடகம் முடிவுக்கு வந்திருக்கிறது. மத்திய மாலியில் ஆயுதக்குழுவினர் ஆட்களை பணயமாக வைத்திருந்த ஹோட்டலுக்குள் பாதுகாப்பு படையினர் அதிரடியாக நுழைந்ததை தொடர்ந்து இந்த விஷயம் முடிவுக்கு வந்தது. தென்னாப்பிரிக்கா, உக்ரைன் மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த 4 பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக இந்த பைபிள்ஸ் ஹோட்டலில் ஆயுதபாணிகள் நடத்திய தாக்குதலில் ஐநா பணியாளர் ஒருவரும் மாலி நாட்டு படையினர் பலரும் கொல்லப்பட்டார்கள். இஸ்லாமியவாத ஆயுதக்குழுவினர் என்று சந்தேகிக்கப்படுவோரின் சடலங்கள் உள்ளே காணப்பட்டன. ஐநா அமைதி காப்பு படையால் அந்த ஹோட்டல் பயன்படுத்தப்பட்டு வந்தது. சீனாவின் தென்கிழக்கு வட்டையை நோக்கி இப்போது அண்மித்துக் கொண்டிருக்கும் பலமிக்க சூறாவளி ஏற்கனவே அங்கு இடையூறுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கடற்கரையோரத்து ஃபுஜியான் மாநிலத்தில் 10,000 மக்கள் தத்தம் வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாநில தலைநகர் ஃபஜோவில் மரங்கள் பல வேரோடு சாய்க்கப்பட்டிருப்பதால் பிரதான சாலைகள் பலவற்றில் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. இன்னும் சில சாலைகள் இடைவிடாத மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மூழ்கி போயிருக்கின்றன. ஃபுஜியான் நிர்வாகமே அதிஉச்ச மட்டத்தில் சூறாவளி உஷார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சவுடினோ என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி அயலுள்ள தாய்வான் நாட்டில் மணிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி பேரழிவை ஏற்படுத்தியது. பல லட்சக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் இப்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5 பெண்கள் சூனியக்கார வேலைகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இம்மாதிரி சம்பவங்கள் நடப்பது தொடர்கதையாகி போயிருக்கிறது. தனது ராஞ்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள மந்தர் என்ற இடத்தில் சனிக்கிழமை அதிகாலை இந்த சம்பவம் நடந்தது. இரவில் தமது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் இந்த பெண்கள் இழுத்துச் செல்லப்பட்டார்கள். அந்த பெண்களை விட்டுவிடும்படி குடும்பத்தினர் கேட்டும் கூட கற்களாலும் இரும்பு கம்பிகளாலும் அந்த பெண்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள். 2000ஆம் ஆண்டிலிருந்து 2012 வரை கிட்டத்தட்ட 2000 பேர் சூனிக்காரர்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அம்மாநில பெண்கள் ஆணையம் இந்த கொலைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. படித்த இளைஞர்கள் கூட இம்மாதிரி கும்பல்களோடு இணைந்து பெண்களை அடித்துக் கொள்கிறார்கள் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கிறார். அடுத்த மாதத்திலிருந்து பனாமா கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்களின் உயரத்தின் அளவு குறைக்கப்படும் என்று பனாமா கால்வாய் ஆணையம் தெரிவிக்கிறது. வறட்சியின் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளில் இம்மாதிரி விதிக்கப்படுவது இதுவே முதல் தடவையாகும். இந்த கால்வாய் 2 பெரும் ஏரிகள் வழியாக செல்கிறது. எல் நினோவின் காரணமாக இந்த 2 ஏரிகளிலும் நீர்மட்டம் வெகுவாக குறைந்திருக்கிறது. ஆப்கான் தலைநகரான காபூலில் வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் இராணுவமும் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். ஆப்கானிஸ்தானில் நேற்று நடைபெற்ற தாக்குதலில் குறைந்தது 14 பேர் கொல்லப்பட்டார்கள். 100,000 கணக்கானோர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானில் இருக்கும் ஐநா அலுவலகம் இந்த தாக்குதல்களை கண்டித்திருக்கிறது. தாலிபான் இயக்கத்திற்குள் இப்போது நடந்து வரும் அதிகார போட்டியின் காரணமாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று ஐநா தெரிவித்திருக்கிறது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
தொடரும் இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் அங்கு தேர்தல் தொடர்பான வன்முறை நிகழலாம் என அமெரிக்கா தன் குடிமக்களுக்கு கூறியுள்ளது. இது குறித்த செய்தியை தருகிறார் செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னமும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் அமெரிக்கா இலங்கையில் வசிக்கும் மற்றும் இலங்கைக்கு சுற்றுலா பயணம் செய்யும் தனது நாட்டு பிரஜைகளுக்கு பாதுகாப்பு தொடர்பான அறிவுறுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதை சுட்டிக்காட்டி இந்த அறிவித்தலை அமெரிக்கா விடுத்துள்ளது. அரசியல் கட்சிகளின் ஊர்வலங்கள் மற்றும் பிரச்சார கூட்டங்கள் நடைபெறும் இடங்களை தவித்து கொள்ளுமாறு தனது நாட்டு பிரஜைகளை கேட்டுள்ள அமெரிக்கா, அமைதியான கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் கூட வன்முறைகளாக மாறலாம் என்றும் அந்த அறிவித்தலில் எச்சரித்துள்ளது. இதுபோன்ற அறிவிப்பொன்றை ஆஸ்திரேலியாவும் தனது நாட்டு பிரஜைகளுக்கு விடுத்துள்ளது. இதேவேளை தேர்தல் தினம் நெருங்கிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் தேர்தல் விதிமுறை மீறல்களும் வன்முறைகளும் அதிகரித்து வருவதாக உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான கஃபே கூறுகின்றது.
இதுவரை கஃபே அமைப்புக்கு மொத்தமாக 1223 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. தேர்தல் தினம் அண்மித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதிகள் தேர்தல் சட்ட விதிமுறை மீறல்கள், தேர்தல் வன் செயல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுரூபத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 4 மாவட்டங்களில் பாதாள உலக கோஷ்டியுடன் தொடர்பு படக்கூடியவர்கள் அரசியல் கட்சியின் அமைச்சர்களுடன் இணைந்து கம்பஹா, கொழும்பு, ஹம்பாந்தொட்டை, கண்டி ஆகிய மாவட்டங்களிலே சட்டவிரோத தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக முன்னைய அரசாங்கம் இருந்தபோது அவர்களுடனிருந்து சட்டவிரோத தேர்தல் பதாதைகள் பெனர் வகைகளை நிறுவுவதற்கும் அதனை வழிநடத்துவதற்கும் இருந்த குழுவினர் தற்போது அரசாங்கம் மாறியதன் பின்னர் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்க கட்சியின் அமைச்சருடன் இணைந்து இவ்வாறான சட்டவிரோதமான தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இன்றைய தினம் கொழும்பு மாவட்டத்தில் புதுக்கடை பிரதேசத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர் ஒருவரும் அவரது ஆதரவாளர்களும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதே கட்சியைச் சேர்ந்த இன்னமொரு குழுக்கும் அவ்விடத்திற்கு வருகை தந்தமையினால் இரு குழுக்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் ஒரு பதட்ட நிலை காணப்பட்டது. இதனை அடுத்து இந்த நிலைமையினை கட்டுப்படுத்துவதற்காக அவ்விடத்திற்கு வரைய தந்திருந்த போலீசாரினால் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கிச் சூட்டு நிகழ்த்தப்பட்டது
என்று குறிப்பிட்டார் கஃபே அமைப்பின் தேசிய அமைப்பாளரான அகமத் மனாஸ் மக்கீன்.
செய்தியை அளித்தவர் உதயகுமார். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 17ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. இந்த நிலையில் தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்கள மக்கள் என 3 இன மக்கள் வாழும் கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்பது குறித்து பிபிசியின் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கும் பெட்டகம்.
இலங்கையில் சமூக பொருளாதார அரசியலில் கிழக்கு மாகாணம் தனித்துவமானது. இன வேறுபாடு மற்றும் இன ஒற்றுமை இரண்டுக்குமே கிழக்கு மாகாணம் ஒரு உதாரணமாக திகழ்கின்றது. குறிப்பாக போர்க்காலத்தில் எதிரும் புதிருமாக வாழ்ந்த தமிழர்களும் முஸ்லிம்களும் போருக்கு பின்னர் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு தற்போது அங்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னணியில் கிழக்கு மாகாண மக்களும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றார்கள்.
இப்ப போட்டுக்காக மட்டும் கும்பிடுறாங்க, தங்களுக்கு பதவி ஆசை. இந்த பதவி ஆசைக்காக நான் அங்க போட்டு போட மாட்டேன். மக்களுக்கு என்னண்டு போடுற மக்கள் இருந்தா நீங்க இப்ப தாரீங்க, நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க எங்களுக்கு சொல்லுங்க.
எஞ்சி நடக்கிற தேர்தல் எப்படி ஒரு பிரச்சனையான தேர்தல் காய்ச்சாலை அடிப்பான உழைக்கிங்க இல்லை அப்படிதான் இருக்கீங்க. ரெண்டா ஒரு ஆக்களும் யார் வருவான்னு செல்ல இல்லாமல் எல்லாருக்கும் ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேருக்கு அரவாச்சி அரவாச்சி இருக்கு.
மட்டக்களப்பு மாவட்டம் சித்தாண்டி சந்தை களைகட்டி காணப்படுகின்றது. அங்கு பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் வருகை தந்த தமிழர்களையும் முஸ்லிம்களையும் சந்தித்தேன்.
பல தமிழ் கட்சிகள் இருக்குது, ஆனால் தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் கட்சிகளுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். பொதுவாக பார்க்க போனோம்னு சொன்னால் யுத்தத்துக்கு பின்னராக இந்த எண்ணம் வந்து தமிழ் மக்களுடைய பல்பெற்ற மாதிரி தான் இருக்குது, பல்பெற்றுட்டு. அதே மாதிரி தான் முஸ்லீம்களுக்கும் இதே நிலைப்பாடு தான், அவங்க தங்களோட இனம் சார்ந்த கட்சியை ஆதரிக்கிறாங்க.
வேற என்ன, நமக்கு தமிழ் கட்சியான ஒரு தலைவனாக இருந்தானடா அவங்களுக்கு நல்ல.
தேசிய கட்சிக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம். அதுக்குரிய காரணம், இன்னமும் கொண்டு இனப்பிரச்சனையை சொல்லி 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 நம்ம இன்னும் வந்து மக்கள்கிட்ட போனோம்டா, இன்னும் ஒரு நாங்கள் 20 வருஷத்துக்கு பின்னால் தான் போகணும். இப்போதைக்கு இருக்கிற சனங்களுக்குரிய முக்கியமான பிரச்சனை அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு, வீடமைப்பு, நிறைய அடிப்படை பிரச்சனை இருக்குது. இப்போது நாங்கள் ஹெலிகாப்டர்லேயே உயர்ந்த உயரத்திலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டோம்டா, வெளிச்சம் தெரிகிற பகுதி முழுவதும் முஸ்லீம் ஏரியாவில் இருக்கிறது, இருட்டு அறிக்கிற பகுதி அவ்வளவும் தமிழ் பகுதியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நாம் இந்த இனப்பிரச்சனையை தீக்கிறோம்னு சொல்லி தமிழ் கட்சிகளுக்கு பின்னால், நாங்கள் இன ரீதியான கட்சிகளுக்கு பின்னால் போன காரணத்தால் நாங்கள் இவ்வளோ படும் மோசமான கட்டத்தில் இருக்கிறோம்.
எங்களுக்கு மினிஸ்டர் போயிட்டு இருந்ததில்லை, அபிவிருத்தியெல்லாம் புறந்தானே, எங்களை உரிமையை தான் முதலெடுக்கணும், அதான் பிரச்சனை.
எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும், ஆனால் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு நல்ல சிறந்த ஒரு எம்பியை தெரிவு செய்யணும்ன்றதுதான் மக்கள் ஆசை.
தமிழ் மக்களின் மனநிலையானது தங்களது அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்சிக்காகத்தான் வாக்களிப்பார்கள். அந்த வகையில் யுத்தம் முடிந்திருக்கு, ஆனால் எங்களோட பிரச்சனை இன்னும் தீர்ந்தவாடில்லை. நாங்கள் என்னத்துக்காக போராடினோமோ அது அப்படியே தான் இருக்குது. அதால் நாங்கள் அமைச்சு பதவிக்காகவோ அல்லது வேறு சலுகைகளுக்காக வாக்களிக்க முடியாது.
தமிழர்களின் சிந்தனை இப்படி இருக்கும் போது முஸ்லிம்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது?
நாங்கள் எதிர்பார்க்கோம், எங்களை கட்சி வரணுமெண்டே எதிர்பார்க்கும். எங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்கறதுக்கு ஒரு கட்சி வேணுமெண்டா, அது எங்களுக்கு எங்களை கட்சி தான் வேணும்.
பேச்சு வந்த காலம் தான் இவங்களை தான் கூப்பிடுவாங்க, காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸ் இவங்களை தான் கூப்பிடுவாங்க, வேற கூப்பிட மாட்டாங்க. எந்த கட்சியில கூப்பிடுவோம், முஸ்லீம் தலைவர் வேறு கட்சியிலேருந்து எம்பிஏ அமைச்சர் வந்து அவங்கள கூப்பிட மாட்டாங்க.
சிறுபான்மை யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள நாங்கள் விரும்பல. இன்றைக்கு நாட்டில் ஜனாதிபதி சின்னம்னா என்ன நடந்ததோ அத்தனை எங்களுக்கு தெரியும். ஆகினால எங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு, அதாவது இந்த நாட்டில் ஒரு நல்லாட்சிக்குரிய அரசாங்கத்தை அமைக்கிறதுக்குரிய வழிக்குரியதுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். எங்களுக்குரிய ஒரு கட்சி எங்களை இன்றைக்கு வழி இந்த நாட்டில் வழி அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு முஸ்லீம்களை அந்த ஒரு கட்சி தான். இது இன ரீதியான சிந்தனை அல்ல, எங்களோட உரிமை.
திருகோணமலை, அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் வேட்பாளர்கள் பட்டியலில் சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும்
இடம்பெற்றிருக்கின்றார்கள்.
எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு சிங்களாக்களுக்கு போடுற நிலைமையில தான் மக்கள் இப்ப இருக்கிறாங்க. ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க தான், காலனி பக்கத்து ஆக்கள் அப்படி ஒரு பகுதி மக்கள், அதாவது ஹக்கீம் அஷ்ரப் போன்றவர்கள் உதவிகள் பெற்றவர்கள் அவர்களுக்கு போட்டிருக்கிறார்கள்.
சிங்களாக்கள் 100 விதம் போல வாக்களிக்கிற சிங்களாக்களுக்கு தான், முஸ்லிமாக்களுக்கு வாக்களிக்க மாட்டான், தமிழாக்களுக்கும் இல்லை, தமிழ்களுக்கு வாக்களிக்க மாட்டான்
என்ற நிலைப்பாடே இந்த தேர்தல் தொடர்பில் அம்பாறை மாவட்ட சிங்கள வாக்காளர்கள் மத்தியில் பொதுவாக காணப்படுகின்றது. எந்த இனமாக இருந்தாலும் குறிப்பாக தங்கள் இனம் சார்ந்த சிந்தனைக்கு இந்த தேர்தலில் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன? முஸ்லிம்கள் தரப்பு நியாயத்தை முன்வைக்கின்றார் ஏறாவூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிபரும் சமூக ஆர்வலருமான முகமது ஜயீத்.
தமிழ் மக்கள் இவ்வாறு தங்களுடைய இனம் சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பது போன்று, முஸ்லீம்களும் அவ்வாறு தங்களுடைய இனம் சார்ந்த கட்சிகளுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்பதிலேயே கூடுதலான கரிசனை காட்டுவதாக தெரிகின்றது. ஏன்னா மக்கள் அந்த தேசிய கட்சியில் நம்பிக்கை இல்லை. அவர் கடந்த அரசாங்க காலத்திலே முஸ்லீம் மக்கள் நிறைவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வடகிழக்கு வெளியே உள்ள முஸ்லீம்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு ஆட்சியினுடைய தலைமை மீண்டும் அவ்வாறான ஒருவருக்கு செல்லுமோ என்ற அச்சம் பயம் காரணமாக முஸ்லீம்களுடைய இனம் சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பதன் மூலமாக தங்களுடைய குரல்களை பாராளுமன்றத்தில் சுதந்திரமாக ஒலிக்க செய்ய முடியும் என்ற நம்பிக்கை முஸ்லீம் மக்களுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது.
தமிழர் என்றாலும் சரி, முஸ்லீம் என்றாலும் சரி, அவர்களின் இந்த நிலைப்பாடு நியாயமானது என்கின்றார் அரசியல் விமர்சகரான திருமலை நவம்.
குறிப்பாக வடகிழக்கு தமிழ் மக்களை பொறுத்தளவில் 1970 புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட்டதன் பின்பு அவர்கள் தங்களுடைய இனம் சார்ந்த கொள்கைகளை அல்லது முன்னுரிமைப்படுத்தியே தங்களுடைய கட்சிகளை நடத்தி வருவது ஒரு யதார்த்தம், அதுதான் பொதுவான உண்மை. அதே போலவே முஸ்லிம் மக்களை பொறுத்தளவிலும் தங்களுடைய இனம் சார்ந்த அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டிய அந்த இருப்பை தக்க வைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றதுனால அவர்கள் தங்களுடைய இனம் சார்ந்த நடவடிக்கைகளை கட்சி கொள்கையினூடாக நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முயலுகின்றார்கள். அவர்கள் தேசியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிற விஷயம் ஒரு தவறானதாக கொள்ள வேண்டும். அவர்களுடைய கோரிக்கை நிதர்சனமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது
என்றும் குறிப்பிட்டார் அரசியல் விமர்சகரான திருமலை நவம்.
கிழக்கிழங்கை தேர்தல் நிலவரம் குறித்த பெட்டகத்தை வழங்கியவர் உதயகுமார். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் மேற்கே உள்ள பகுதியில் பெரிய பூகம்பம் மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். பிபிசியின் இந்த செய்தியை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் மேற்கே உள்ள பகுதியில் பெரும் பூகம்பம் மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். கடந்த ஏப்ரல் மாதத்தில் நேபாளத்தில் மிக பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தாலும் கண்டத்தட்டு நகர்வினால் பூமிக்கு அடியில் ஏற்பட்டிருந்த அழுத்தம் முழுமையாக வெளியாகவில்லை என்றும் அந்த அழுத்தத்தின் ஒரு பகுதி மேற்கு நோக்கி தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது நேபாளத்தின் புகாராவுக்கு மேற்கேயும் தில்லிக்கு வடக்கேயும் அமைந்துள்ள பகுதியில் இந்த அழுத்தம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவல்கள் நேச்சர் ஜியோ சயின்ஸ் மற்றும் சயின்ஸ் சஞ்சிகைகளில் வெளியாக இருக்கின்றன. மேற்கு நேபாளத்திலும் வட இந்தியாவிலும் பெரும் எண்ணிக்கையில் மக்கள் வசிப்பதால் இங்கு பூகம்பம் வந்தால் அது பேரழிவை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கிறது என்று கூறுகிறார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஷான் பிலிப். இந்திய கண்ட தகடானது யூரேஷிய கண்ட தகடோடு மோதுவதால் இந்த பூகம்பம் ஏற்பட்டது. இப்போதும் அந்த பகுதியில் நிலமானது வருடத்திற்கு 2 சென்டிமீட்டர் என்ற அளவில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நகர்வின் காரணமாக பிரதான இமாலய கண்ட பிளவில் பெரும் அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த கண்ட பிளவானது நேபாளத்தின் தலைநகர் காட்மாண்டுவுக்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது. இந்திய கண்ட தகடும் யூரேஷிய கண்ட தகடும் தற்போது மிக நெருக்கமாக நகர முடியாத வகையில் இருக்கின்றன. இதனால் இந்த தகடுகளின் அடியில் ஏற்பட்டிருக்கும் அழுத்தம் வெளியேறுவதற்கு ஒரு நிலநடுக்கம் தேவைப்படுகிறது. ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இம்மாதிரி உருவான அழுத்தத்தின் ஒரு பகுதிதான் வெளியேறியிருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். முழு அழுத்தமும் வெளியேறியிருந்தால் அது மிகப்பெரிய நிலநடுக்கமாக இருந்திருக்கும். ஆகவே இந்த பகுதியில் ஒரு பெரும் நிலநடுக்கம் எதிர்காலத்தில் நிச்சயம் ஏற்படும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். 1505 இதேபோல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. இப்போது மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்படுமானால் அந்த நிலநடுக்கம் 8.5 ரிக்டர் அளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த நிலநடுக்கம் எப்போது ஏற்படும் என்பதை இப்போது சொல்ல முடியாது. அதனால் பெரும் நிலநடுக்கங்களை தாக்கு பிடிக்கக்கூடிய வகையில் சிறிய கட்டடங்களை கட்டுவது, பள்ளி குழந்தைகளுக்கு நிலநடுக்கம் குறித்து பயிற்சி வழங்குவது ஆகியவற்றின் மூலம் சேதத்தை குறைக்கலாம் என்கிறார்கள் நிபுணர்கள்.
செய்தியை அளித்தவர் விமல் சொக்கநாதன். சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று கூறிக்கொள்ளும் குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் தமது பிள்ளைகளை கொண்டு செல்ல முயற்சித்ததாக கூறப்படும் இரு குடும்பங்களின் வயது வந்த உறுப்பினர்களுக்கு மின்னணு கண்காணிப்பு பட்டிகளை அணிவிக்குமாறு பிரிட்டிஷ் நீதிமன்றம் கூறியிருப்பது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பிபிசியின் இந்த செய்தி குறிப்பை தமிழில் அளிக்கிறார் பூபாலரத்னம் சீவகன்.
சிரியாவில் இஸ்லாமிய அரசின் பகுதிக்குள் ஆபத்தான சூழ்நிலையில் தமது பிள்ளைகளை கொண்டு செல்ல முயற்சித்ததாக கூறப்படுகின்ற 2 குடும்பங்களின் வயது வந்த உறுப்பினர்களுக்கு மின்னணு கண்காணிப்பு பட்டிகளை அணிவிக்குமாறு உத்தரவிட்ட பிரிட்டிஷ் நீதிபதி ஒருவரின் உத்தரவு இங்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த 2 குடும்பங்களும் மான்செஸ்டர் விமான நிலையத்திலும் துருக்கியில் வைத்தும் சிரியாவுக்கு பயணிக்க முயற்சித்ததாக சந்தேகத்தின் பேரில் தடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குடும்பங்களின் பிள்ளைகளான சிறார்களுக்கு அங்கு செல்வதால் ஆபத்து ஏற்படலாம் என்ற அச்சம் காரணமாக பிரிட்டனில் இருக்கின்ற ஒரு குடும்ப நீதிபதி அவர்களை முதலில் அரச பராமரிப்பில் விடுமாறு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அந்த குழந்தைகளை குடும்பத்தினருடன் சேர்ப்பதற்கு அனுமதிக்கும் வகையில் அந்த குடும்பங்களின் வயது வந்த உறுப்பினர்களுக்கு மின்னணு பாதுகாப்பு பட்டிகளை காலில் அணிவிக்குமாறு பின்னர் அவர் உத்தரவிட்டார். ஆகவே அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்தால் இந்த பட்டிகள் அவர்களை காட்டிக் கொடுத்துவிடும் என்பதால் அதன் மூலம் குழந்தைகள் ஆபத்தான இஸ்லாமிய அரசின் பகுதிக்கு கொண்டு செல்லப்படுவது தடுக்கப்பட முடியும் என்று அந்த நீதிபதி கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த நடவடிக்கை இங்கு அரசாங்கத்துக்குள்ளேயே சர்ச்சையை தூண்டியிருக்கின்றது. இதுகுறித்த கவலைகளை எழுப்பியிருக்கின்ற நீதி அமைச்சு இது முன்னெப்பொழுதும் நடக்காத ஒன்று என்று கூறியிருக்கின்றது. அந்த சிறார்களை பராமரித்து வந்த உள்ளூராட்சி நிர்வாகமோ அவர்களை திரும்ப பெற்றோரிடம் விடுவதற்கு தயக்கம் காட்டியிருக்கின்றது. அவர்களுக்கு பெரும் ஆபத்து இருப்பதாக அது வாதிடுகின்றது. பிரிட்டனில் மிகவும் மூத்த குடும்ப நீதிபதியும் உயர்நீதிமன்றத்தின் குடும்ப விவகார பிரிவின் தலைவருமான சர் ஜேம்ஸ் முன்பி அவர்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் விமானத்தில் ஏற்றப்பட்டு சிரியாவுக்கு அனுப்பப்படுவதற்கான ஆபத்து இருப்பதை தான் ஒப்புக்கொள்வதாக கூறியிருக்கின்றார். ஆனால் கண்காணிப்பு பட்டிகளை பெற்றோர் அணிய ஒப்புக்கொண்ட நிலையில் அத்தகைய ஆபத்து மிகவும் குறைவு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கிரிமினல் குற்றவாளிகள் பிணையில் வெளிவரும் பொழுது அவர்களை கண்காணிக்கவும் ஒரு ஊரடங்கு நிலையில் அவர்களை வைக்கவுமே இந்த கண்காணிப்பு பட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறார் பாலியல் துஷ்பிரயோக குற்றவாளிகளுக்கும் இந்த பட்டிகள் அணிவிக்கப்படுகின்றன. இத்தகைய பட்டி அணிவித்தல் ஐரோப்பிய மனித உரிமைகளுக்கான நியமங்களை மீறுவதாக பல அமைப்புகள் விமர்சித்து வருகின்றன. அரசியல் தஞ்சம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு இப்படியான பட்டி அணிவிப்பதை பல அமைப்புகள் கண்டித்து வருகின்றன.
செய்தியை அளித்தவர் பூபாலரத்னம் சீவகன். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் ஆஷஸ் கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. இது குறித்த செய்தியை அளிக்கிறார் பூபாலரத்னம் சீவகன்.
ஆஷஸ் கிரிக்கெட் தொடரை இங்கிலாந்து அணி வென்றிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் நான்காவது ஆட்டத்தின் மூன்றாவது நாளான இன்று காலையில் அபார வெற்றியை பெற்றதன் மூலம் இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் வெற்றியை தனதாக்கியிருக்கின்றது. இதுவரையிலான 4 ஆட்டங்களில் 3-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னணி பெற்றிருக்கின்றது. இன்னும் ஒரு ஆட்டம் மாத்திரம் எஞ்சியிருக்கின்றது. இந்த 4வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணியை 60 ஓட்டங்களுக்கு முற்றாக ஆட்டமிழக்க செய்த இங்கிலாந்து அணி தனது இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகளுக்கு 391 ஓட்டங்களை பெற்று டிக்ளேர் செய்திருந்தது. 2வது இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஆஸ்திரேலிய அணி 253 ஓட்டங்களை மாத்திரம் எடுத்ததால் இந்த போட்டியில் இங்கிலாந்து 1 இன்னிங்ஸ் மற்றும் 78 ஓட்டங்களால் வெற்றியேற்றியிருக்கின்றது. நேற்றைய ஆட்டத்தின் முடிவில் எஞ்சியிருந்த 2வது இன்னிங்ஸின் ஆஸ்திரேலிய விக்கெட்டுகளை இங்கிலாந்து அணி இன்று காலையில் 39 நிமிடங்களிலேயே சரித்துவிட்டது. இதன் மூலம் தமது உள்ளூரில் நடந்த 4 தொடர்களில் ஆஸ்திரேலியாவை இங்கிலாந்து தோற்கடித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
செய்தியை அளித்தவர் சிவகன். அடுத்ததாக பிபிசி தமிழோசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் தொகுத்து வழங்குகிறார்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, நேயர் நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் வந்திருக்கிறார் சங்கீதா ராஜன். சங்கீதா, கடிதங்களை படிக்க ஆரம்பிக்கலாமே.
சவுதியில் மசூதி மீது தற்கொலைப்படை தாக்குதல் என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள சங்கீத் விஜயகுமார் என்னும் நேயர் பழிவாங்கும் போக்கு நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்.
உலகத்தின் முதலாவது அணுகுண்டு தாக்குதல் நடந்த 70வது ஆண்டு நிறைவை அந்த தாக்குதல் நடந்த ஹிரோஷிமா நகர மக்கள் அனுஷ்டித்தனர் என்னும் செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் இயேசு சுவாமி சுவாமி என்னும் நேயர் மனிதன் உயிர் மட்டுமே உன்னதமாக நினைக்கும் அளவுக்கு மீறிய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மனித உடலையும் வணிகமாக ஆக்கிவிட்டார்கள். முடிவு பேரழிவுதான். மனிதர்கள் ஒரு நாளும் தம்மை கடவுளுக்கு நிகராக நினைக்க கூடாது என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள குரு என்னும் நேயர் தலைமை செய்த தவறுக்கு பலிகடா ஆனது மக்கள், ஐயோ இதுபோன்ற இனியும் ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்கிறார்.
தமிழ்நாட்டில் தீவிரமடைந்து வரும் மதுவிலக்கு போராட்டத்தில் பலியான 2 பேரின் குடும்பத்தினரும் தங்களின் குடும்பத் தலைவர்களின் சடலங்களை வாங்க மறுப்பது ஏன் என்னும் நமது செவ்விகள் அடங்கிய செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் அருள் ராமசாமி என்னும் நேயர் வாங்கிவிட்டால் பிறகு தமிழக அரசியல்வாதிகள் எதை வைத்து அரசியல் நடத்துவதாம்? சில தலைவர்களின் வலியுறுத்தலின் பேரில் தற்போது அடக்கம் செய்வதற்கு அவர்களது குடும்பத்தினர் இணங்கி இருப்பது இதில் அரசியல் கலந்திருப்பதையே உறுதிப்படுத்துகிறது என்கிறார்.
இலங்கையின் அடுத்த பிரதமர் நானே என்று மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருப்பது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள மகா நடராசா என்னும் நேயர் பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டியதில் நீங்கள் ஹீரோ, அதை தவிர மற்ற விஷயங்களில் நீங்கள் ஜீரோ, உங்கள் சேவை இனி நாட்டுக்கு தேவைப்படாது என்கிறார்.
இலங்கை ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டியே நடத்தியது எனது தவறான முடிவு. அதை தவிர என் ஆட்சி காலத்தில் நான் எடுத்த எந்த முடிவு குறித்தும் எனக்கு வருத்தமில்லை என்று மஹிந்த ராஜபக்ஷ பிபிசிக்கு அளித்த பிரத்யேக பேட்டி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் கந்தையா கலைநாதன் என்னும் நேயர் தோற்றதினால் தவறு என்கிறார், ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
இலங்கையின் திருகோணமலை மாவட்டத்தில் யுத்த காலத்தில் காணாமல் போனதாக கூறப்படுபவர்களின் உறவினர்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ஷான் என்னும் நேயர் வாக்களிக்காமல் தம் பிரதிநிதித்துவத்தை இழப்பதன் மூலம் மேலும் பின்தள்ளப்படுவது மட்டுமல்ல இருக்கும் தமது எதிர்கால சந்ததிக்கும் ஆபத்தை தேடுவதாக இருக்கும். இவர்களை வழிநடத்துபவர்கள் யதார்த்தமாக சிந்திக்க வேண்டும். தமக்குள் ஒரு வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற செய்து தாமே பாராளுமன்றத்தில் தமது கோரிக்கைகளை வைக்கலாமே. வாக்களிக்காமல் அடம்பிடித்து தமிழ் இனம் கண்ட பேரழிவை ஒருமுறை நினைத்து பார்த்தால் போதும் என்கிறார்.
ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்கள் தமது சமூக பண்பாட்டு பொருளாதார நிர்வாக மற்றும் அரசியல் விவகாரங்களை தாமே கையாளும் அதிகாரங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஜனநாயக போராளிகள் கட்சியின் தேர்தல் அறிக்கை தெரிவித்திருப்பது குறித்து கருத்து எழுதியிருக்கும் மிக் தாசன் என்னும் நேயர், ஜனநாயக போராளிகள் கட்சியினரே, தேர்தல் முடியும் வரை உங்களின் வீர வார்த்தைகளை வீசுங்கள், முடிந்த பின்னும் நாங்கள் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருப்போம் என்பதை மறந்துவிடாதீர்கள். மக்களை குழப்பி வாக்குகளை பிரிக்கும் சதிவேலைகளில் இதுவும் ஒன்றாக இருக்குமோ என்று மக்களாகிய நாங்கள் கருதுகிறோம் என்று கருத்து எழுதியிருக்கிறார்.
கனடாவில் மார்பகங்களை மூடாமல் சைக்கிளில் சென்ற சகோதரிகள் 3 பேரை அதிகாரிகள் விசாரித்ததை அடுத்து மேலாடை போடாமல் வெளியே போகும் உரிமை பெண்களுக்கு இருக்க வேண்டும் என வலியுறுத்தி அந்நாட்டின் வாட்டலூ நகரத்தில் நூற்றுக்கணக்கானோர் மேலாடை இல்லாமல் ஊர்வலம் சென்றுள்ள செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள தமிழ் சதா என்னும் நேயர், பெண்களின் மார்பகங்களை வைத்து வியாபாரம் பண்ணும் ஆணாதிக்க கூட்டத்திற்கு இது ஒரு நல்ல பதிலடி. இந்த பெண்களின் போராட்டம் போன்று இன்னும் பல நாடுகளில் நடக்க வேண்டும். ஆபாசம் என்னவோ பெண்களின் உடலில் மட்டும் இருப்பதாக இந்த மத ஆணாதிக்க கூட்டம் நடத்தும் நாடகங்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு என்பதை இப்படியான போராட்டங்கள் தான் தீர்மானிக்கும் என்கிறார்.
மனைவி கேளிக்கை விருந்துகளுக்கு சென்றது கணவனை மனரீதியாக சித்திரவதை செய்ததாக அமைகிறது என்று கூறி அதன் அடிப்படையில் குடும்ப நீதிமன்றம் வழங்கிய ஒரு விவாகரத்து தவறு என்று மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது குறித்த செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் இரா அருண் என்னும் நேயர், ஆணாதிக்கம் பெண்ணடிமை என்று கூறி கட்டுப்பாடற்ற சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைய இளைய தலைமுறை என்று கூறியிருக்கிறார்.
இந்தியாவில் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என கூறி கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் டி ராஜா கொண்டு வந்துள்ள தனிநபர் பிரேரணை நாடாளுமன்ற மேலவையில் விவாதத்துக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது என்னும் செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள பாலுமாருதி என்னும் நேயர், மனிதனை மனிதன் கொள்ளும் காட்டுமிராண்டித்தனத்துக்கு என்று முடிவு ஏற்படும் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் குரு என்னும் நேயர், ஏற்கனவே தவறு செய்பவர்கள் பயப்பட மறுக்கிறார்கள், இந்த பின்னணியில் தூக்கு தண்டனையையும் நிறுத்திவிட்டால் அவ்வளவுதான், இனி எல்லோரும் தைரியமாக தவறு செய்வார்கள் என்று கூறியிருக்கிறார்.
துளசி இலைகளும் மிளகும் புற்றுநோயை தடுக்கும் என்று செய்தி வெளியிட்ட தொலைக்காட்சிக்கு அபராதம் என்னும் செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கிரிஷா பாரதி என்னும் நேயர், இதுபோன்ற ஆதாரமற்ற நிரூபிக்கப்படாத மருத்துவ ஆலோசனைகளுக்கு இப்படியான அபராதம்தான் சரியான தீர்ப்பாக அமையும். இன்னும் நண்பர்களே, அதிகம் ஷேர் செய்து கொள்ளுங்கள் என்னும் தகவலுடன் அதிக அளவிலான போலியான மருத்துவ குறிப்புகள் முகப்புத்தகத்தில் வலம் வருகின்றன. இவற்றிற்கும் தடை வந்தால் நல்லது. என்ன எழுதினாலும் அதன் உண்மை பொய் அறியாது பகிர்வதற்கு ஒரு மூடர் கூடம் இருக்கும் வரை இவ்வாறான தவறான மருத்துவ குறிப்புகள் அப்பாவி மக்களிடம் மிக வேகமாக கடத்தப்படும். இது ஆபத்தில்தான் முடியும் என்கிறார்.
விக்னேஸ்வரன் நிலைப்பாடு குறித்து தேர்தலுக்கு பிறகு பேசுவோம் என்று ரா சம்பந்தன் தெரிவித்திருப்பது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் பரம் ராஜன் பரமேஸ்வரன் என்னும் நேயர், அவர் எப்பொழுது முன்னுக்கு பேசியிருக்கிறார், எதை கேட்டாலும் அதை பற்றி நான் எதுவும் இப்போது கூற முடியாது, அதை பற்றிய மத்திய குழு உறுப்பினர்கள் முடிவெடுப்பார்கள், அது பற்றி நான் கதைத்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட பதில்களை வைத்து அரசியல் நடத்தும் ஒரே தலைவர் தான் ஐயா சம்பந்தர் அவர்கள், இப்படியான ஒரு தலைவரிடம் பிபிசி கேள்வி கேட்பதை விட தவிர்ப்பது மிகவும் நல்லது, நேரத்தையும் சேமிக்க முடியும் என்று கருத்து எழுதியிருக்கிறார். நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வாரம் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரத்தை தொகுத்தளித்தவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன். இப்போது ஒரு சர்வதேச செய்தி. 1950களில் முன்னணி கார் பந்தய நட்சத்திரமான ஜுவான் மானுவல் பாங்கியோவின் சடலத்தை மீண்டும் தோண்டி எடுக்குமாறு அர்ஜென்டினாவில் உள்ள நீதிபதி ஒருவர் உத்தரவிட்டுள்ளார். அவர்தான் தமது தந்தை என்று இரு ஆண்கள் உரிமை கோரி வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவரது சடலத்திலிருந்து மாதிரிகளை எடுத்து சோதனை செய்யுமாறு அந்த நீதிபதி கூறியுள்ளார். வழக்கை தாக்கல் செய்துள்ள இருவருக்கும் தற்போது வயது 70. 1950களில் ஃபங்கியோ 5 ஃபார்முலா 1 சாம்பியனாக இருந்திருக்கிறார். அவர் திருமணம் செய்யவில்லை, தனக்கு மகன்கள் இருப்பதாகவும் அவர் கூறியதில்லை. ஆனால் அவர் ஒரு பெண்ணோடு 20 தொடர்பில் இருந்ததாக அவரது சரித்திரத்தை எழுதியவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அவர் சொத்து ஏது வேண்டாம் என்றும் அங்கீகாரத்திற்காக மட்டுமே தாம் வழக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போது இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகளை கேட்கலாம்.
மாலி நாட்டில் ஆயுதக்குழுமினர் பணைய கைதிகளை தடுத்து வைத்திருந்த ஹோட்டலுக்குள் பாதுகாப்பு படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து பணைய கைதி நாடகம் முடிவுக்கு வந்திருக்கிறது. சீனாவின் தென்கிழக்கை பலமிக்க சூறாவளி அண்மித்துக் கொண்டிருப்பதால் புஜியான் மாநிலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தத்தம் வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.